அத்தியாயம் இரண்டு. தானும் தன் பதவியும். ஸ்ரீ நாரத முனிவர் சிவபெருமானின் புகழை எல்லோருக்கும் பறைசாற்ற மிக்கவும் ஆசை கொண்டார். அவர் சிவபெருமானை ஸ்ரீ கிருஷ்ணரின் உத்தம பக்தர் என்று கூற அதை சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளாமல் வருத்தப்பட்டதை முன்னர் பார்த்தோம். சிவபெருமான் தான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நெருங்கிய அன்புக்கு பாத்திரமானவரே அல்ல என்று விடாமல் மறுவிவாதம் செய்தார். மேலும் அவர் தன்னை ஸ்ரீ பிரகலாத மகாராஜாவிடம் ஒப்பிட்டார். அடிக்குறிப்பு: நாரத முனிவரின் ஆசிரமத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தை பிரகலாதர் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கேட்டார். அதனால் தன் பிறப்பில் இருந்தே இறைவனின் மேல் அளவில்லாத பக்தியுடன் வெறும் 5 வயதாக இருக்கும் போதே தன் சக மாணவர்கள் அனைவருக்கும் இறை அன்பை விளம்பினார். ஆனால் தன் தந்தை முதல் எல்லா நாத்திகர்களும் அவருக்கு எதிராக எத்தனையோ தடவை அவரை கொல்ல முயன்றனர். விஷத்தை கொடுத்தனர், கொதிக்கும் எண்ணெயில் எரிந்தனர், மலை உச்சியில் இருந்து எரிந்தனர். இப்படி எத்தனையோ எத்தனையோ கொடுமைகளை செய்தனர். ஆனால் அவ்வளவு கடும் தண்டனைகளுக்கு உள்ளும் அவருக்கு விஷ்ணு பகவானிடம் உள்ள பக்தி கொஞ்சம் கூட குறையவே இல்லை. மாறாக அவரது பக்தி மேன்மேலும் பெருகியது. இடைவிடாமல் பகவானை துதித்துக் கொண்டே இருந்தார். கடைசியில் பகவானே அரை மனிதனும் அரை சிங்கமும் கொண்ட உருவத்தில் ஸ்ரீ நரசிம்ம பகவானாக தோன்றி பிரகலாதனின் அசுர தந்தையை கொன்றார். ஸ்ரீ நரசிம்ம பகவான் தன்னிடம் வரங்கள் கேட்க வேண்டிய போதும் கூட தனக்காக எதுவும் கேட்காமல் தன் தந்தைக்கும் மற்ற எல்லா ஜீவன்களுக்கும் முக்தியை அளிக்குமாறு வேண்டிக் கொண்டார். சுத்த பக்தர்களால் மிகவும் பாடி புகழப்படுபவர் ஸ்ரீ பிரகலாத மகாராஜா. அடிக்குறிப்பு முடிவு. ஸ்ரீ நரசிம்ம பகவானின் புகழ்பெற்ற பக்தரான பிரகலாத மகாராஜாவை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் விரிவாக எழுதப்பட்டுள்ளது. சிவபெருமான் நாரதரிடம், ஸ்ரீ பிரகலாத மகாராஜா என்னை விடவும் உயர்ந்த பக்தன் என்று கூறினார். உண்மையிலேயே சிவபெருமான் பிரகலாத மகாராஜாவை விட எவ்வளவோ பெரியவர். ஆனால் ஏன் அவர் நாரதரிடம் இவ்வாறு கூற வேண்டும்? பிரகலாத மகாராஜாவின் மேன்மையான பக்தியையும் அவரது குணங்கள் மற்றும் அறிவுரைகளையும் எல்லோருக்கும் ஆர்வமுடன் கேட்டு பின்பற்ற வேண்டும் என்பதே அதன் காரணம். உண்மை என்னவென்றால், பிரகலாத மகாராஜாவினால் ஸ்ரீ கிருஷ்ணரின் உத்தம இடமான பிருந்தாவனத்துக்கு செல்ல முடியாது. ஆனால் சிவபெருமானோ கோபீஸ்வர மகாதேவராக அங்கே நிரந்தரமாக உறைந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவர் நேரடியாக நிறைய சேவைகளை புரிகிறார். அவரும் அவரது துணைவியான பார்வதி தேவியும் அந்தரங்கமாக ஸ்ரீ கிருஷ்ணரின் அஷ்டகாலிய லீலைகளில் எப்போதும் தியானம் செய்கின்றனர். இந்த 8 விதமான நித்திய லீலைகள் மிகவும் அந்தரங்கமும் ரகசியங்களும் நிறைந்தவை. இருப்பினும் சிவபெருமானாலும் பார்வதி தேவியினாலும் அவற்றை தொடர்ந்து தியானம் செய்ய முடிகிறது. ஸ்ரீ பிரகலாத மகாராஜாவை விட சிவபெருமான் லட்சக்கணக்கான மடங்கு உயர்ந்தவர். பின் ஏன் அவர் தன்னை பிரகலாத மகாராஜாவை விட குறைவாக கூற வேண்டும்? உண்மை என்னவென்றால், ஒரு வகையில் பிரகலாத மகாராஜா சிவபெருமானை விட உயர்ந்தவர், இன்னொரு வகையில் அப்படி அல்ல. இதை எப்படி ஒப்பேற்றுவது என்பதை இனி பார்ப்போம். சிவபெருமானை 2 விதங்களாக நாம் பார்க்கலாம். ஒன்று, அவரது பதவி மூலமாக; இன்னொன்று, தனிப்பட்டவராக. அவரது தனிப்பட்ட உருவத்தில் அவரை ஸ்ரீ கிருஷ்ணரின் நெருங்கிய பக்தராக, அதாவது கோபீஸ்வரர், ஹனுமான், பீமன் இவ்வாறு காண்கிறோம். பிருந்தாவனத்தில் அவர் கோபீஸ்வரராக உள்ளார். ஹனுமானாக ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு நெருங்கிய சேவை செய்கிறார். பீமனாக தோன்றி ஸ்ரீகிருஷ்ணருக்கு சேவை செய்கிறார். மேலும் அவர் ஹனுமானும் பீமனும் சேர்ந்து ஒன்றாக மத்வாச்சாரியாராக தோன்றினார். இந்த கலி உலகத்தில் தோன்றிய மத்வாச்சாரியார் நம் குரு. கௌடிய சம்பிரதாயத்தில் உள்ள அனைத்து பக்தர்களுக்கும் மத்வாச்சாரியார்தான் மூல ஆச்சாரியாராகும். இந்த மத்வ கௌடிய சம்பிரதாயம் பிரம்ம சம்பிரதாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த சம்பிரதாயம் பிரம்மாவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. பிரம்மதேவர் நாரத முனிவருக்கு உபதேசம் அருளினார். நாரத முனிவர் வேத வியாச தேவருக்கு உபதேசித்தார். வேத வியாசர் மாதவ முனி என்ற மத்வாச்சாரியாருக்கு உபதேசித்தார். மூலம் கிருஷ்ணா முகவுரை. அடிக்குறிப்பு முடிவு. இனி சிவபெருமானை அவரது பதவி மூலமாக பார்க்கும் போது அவரை நாம் அழிக்கும் தொழிலை நடத்தும் கடவுளாக காண்கிறோம். இதேபோல் பிரம்மதேவரை நாம் படைக்கும் கடவுளாக காண்கிறோம். எனவே சிவன் பிரம்மா அனைத்தும் உண்மையில் வெறும் பதவிகளே. பிரம்மாவும் சிவனும் சாதாரண ஜீவாத்மாக்கள் அல்ல. அவர்கள் ஒரு நாட்டை ஆளும் முதன் மந்திரி போன்று ஆனால் மிக பெரும் பொறுப்பான பதவிகளை பிரம்மாண்ட அளவில் ஏற்றவர்கள். இந்த பொறுப்புகளை யார் ஏற்றாலும் அவற்றை செவ்வனே செய்ய வேண்டியது அவர்களுடைய முழு பொறுப்பாகும். பிரம்மாவையும் சிவனையும் அவர்களுடைய பொறுப்பு வாயிலாக காணும் போது சிவபெருமான் பிரம்மாவை விட மிக மேலானவர். விஷ்ணு பகவானின் ஒரு அம்சமே சிவனாகும். ஆனால் சில சமயங்களில் மிக மிக உயர்ந்த நிலையை அடையும் ஜீவாத்மா சிவனின் அம்சமான ருத்ரராக மாற முடியும். சாஸ்திரப்படி ஒரு ஜீவாத்மா தன் வர்ணாசிரம தர்மங்களை நிலை மாறாமல் 100 பிறவிகளில் கடைபிடித்தால் அந்த ஜீவாத்மா பிரம்மாவாக மாற வாய்ப்பு உண்டு. அதாவது அந்த ஜீவாத்மா பிரம்மாவின் அளவுக்கு தகுதி பெறுகிறது. இப்படி பிரம்மா ஆன ஜீவன் தன் தொழிலை செவ்வனமாக தன் 100 பிரம்ம பிறப்புகளிலும் செய்தால் அதன் அடுத்த பிறப்பில் சிவபெருமானின் அம்சமான ருத்ராவாக மாறி சிவபெருமானின் தொழிலில் பங்கு கொள்ளலாம். எனவே சிவபெருமானின் பதவி பிரம்மாவின் பதவியை விட மிக மிக உயர்ந்தது. அடிக்குறிப்பு: வேதம் கூறுகிறது, சர்வ தர்ம நிஸ்தக சத ஜன்மபி புமான் விரிஞ்சதாம் யதி. அதாவது எவர் ஒருவர் தன் வர்ணாசிரம தர்மங்களை தவறில்லாமல் 100 பிறவிகளில் பண்ணுகிறார்களோ அந்த ஜீவனுக்கு பிரம்மாவின் பதவி கிடைக்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் 5:20-33 விரிவுரை. வர்ணாசிரம தர்மம் என்பது தான் எந்த சமுதாய வகுப்பில் தோன்றினாலும் அந்த வகுப்புக்கு விதித்த கடமையை சரியாக செய்வதே ஆகும். அடிக்குறிப்பு முடிவு. அளிக்கும் தொழில். சிவபெருமான் எடுத்துக்கொண்ட பொறுப்பான தொழில் என்ன? ஏன் அவரது தொழில் பிரம்மதேவரின் படைப்பு தொழிலை விட சிறந்தது? ஒரு காரணம் என்னவென்றால், பிரம்மாவினால் பிரளயத்தை உண்டு பண்ண முடியாது. பிரளயம் என்பது அண்ட சராசரங்களும் அழிக்கப்படுதல். இது ஒரு மிக பயங்கரமான தொழில். சிவபெருமான் இதை லகுவாக செய்து விடுகிறார். சிவபெருமானின் அழிக்கும் தொழிலை ஒரு விவசாயியின் தொழிலுக்கு ஒப்பிடலாம். விவசாயி பெரிய நிலங்களில் கோதுமை போன்ற விதைகளை விதைத்து அவற்றை கண்ணும் கருத்துமாக பேணி தண்ணீரும் உரமும் கொடுத்து அவற்றிற்கு சேதம் பண்ணும் மிருகங்கள் போன்றவைகளிடம் இருந்து காத்து செவ்வனே வளர்க்கிறான். அவை சுமார் 6 மாதங்களில் விளைச்சல் கொடுக்கிறது. அவற்றை பின்னர் கையாலோ அல்லது இயந்திரங்களை கொண்டோ அறுவடை செய்கிறான். தானியங்களை அவன் பயிர்களில் இருந்து பிரித்து எடுக்கிறான். மீதி இருக்கும் சக்கைகளையும் கழிவுகளையும் கூட்டி அவற்றை தீயினால் எரிக்கிறான். இல்லாவிடில் அதில் வேண்டாத பாம்பு, தேள், ஜந்துக்கள் மற்றும் அழுக்கும் பிடித்துவிடும். இப்படி ஒரு விவசாயி எவ்வாறு தானியங்களை பிரித்து அறுவடை செய்கிறானோ அதேபோல் சிவபெருமான் நித்தியமான அனைத்து ஜீவாத்மாக்களையும் அவர்களின் உடலில் இருந்து பிரித்து எடுத்துவிட்டு பூத உலகங்களை அழிக்கிறார். அவர் உண்டு பண்ணும் கோர தீயில் அண்ட சராசரங்கள் அழிந்து பின்னர் அவை அடுத்த சிருஷ்டிக்கு ஆயத்தப்படுத்தப்படுகின்றன. மொத்தம் இரண்டு வகையான பிரளயங்கள் உள்ளன. ஒன்று பிரம்மதேவரின் இரவு காலம், இன்னொன்று அவர் இறக்கும் போது. பிரம்மாவின் ஒரு நாள் பகல் வேளை நம் பூ உலக கணக்குப்படி 432 கோடி வருடங்கள். இதேபோல் அவரது இரவும் 432 கோடி வருடங்கள். அவர் தன் ஒவ்வொரு நாளும் இரவில் ஓய்வெடுக்கும் போது தன் வினோதமான தூக்கத்தில் கர்ப்போதக சாயி விஷ்ணுவிடம் ஐக்கியமாகிறார். அப்போது அவரது பிரம்மாண்டம் அழிக்கப்பட்டு முக்தி அடையாத அனைத்து ஜீவாத்மாக்களும் அவருடன் கர்ப்போதக சாயி விஷ்ணுவிடம் தங்குகின்றன. அடிக்குறிப்பு: பிரம்மதேவரின் பகல் ஆரம்பிக்கும் போது எல்லா உயிர்களும் தோன்றா நிலையில் இருந்து தோன்றிய நிலைக்கு மாறுகின்றன. பின்னர் பிரம்மாவின் இரவு வரும்போது அவை அனைத்தும் திரும்பவும் தோன்றா நிலைக்கு செல்கின்றன. பிரம்மாவின் பகலில் இவ்வாறு திரும்ப திரும்ப பிறந்து இறந்து வரும் ஜீவாத்மாக்கள் பிரம்மாவின் இரவு வரும்போது பரிதாபமாக அழிக்கப்படுகின்றன. பகவத்கீதை 8 அத்தியாயம் ஸ்லோகம் 18-19. பகல் முடியும் போது தாமச குணத்தின் உந்தலால் மிக சக்தியுடன் படைத்த பிரம்மாண்டம் குத்திருட்டில் மூழ்குகின்றது. அப்போது காலத்தினுள் கட்டுண்ட எண்ணில் அடங்கா ஜீவன்கள் அந்த பிரளயத்தில் நிர்மயமாகி எல்லாம் பேர் அமைதியாகிவிடுகின்றன. ஸ்ரீமத் பாகவதம் 3 காண்டம் 11-28. பிரளயத்தின் போது ருத்ரர் 3 உலகங்களையும் காலமான தீயினால் எரிக்கிறார். அப்போது சுவா, அதாவது பாதாள மத்திய சுவர்க்க அனைத்து உலகங்களும் அழிக்கப்படுகின்றன. சங்கரரின் வாயிலிருந்து கிளம்பும் தீ தேவர்களின் 100 வருடங்கள், அதாவது 36,000 பூலோக வருடங்கள் எரிகின்றது. பின்னர் இன்னும் இதேபோல் 100 வருடங்களாக தொடர்ந்து மழை பெய்து எல்லா சமுத்திரங்களும் பொங்குகின்றன. ஸ்ரீமத் பாகவதம் 3 காண்டம் 11-28, 3 காண்டம் 11-33 விரிவுரைகள். அடிக்குறிப்பு முடிவு: இவ்வாறு சிவபெருமானால் அழிக்கப்பட்டு பின்னர் நீரில் பிரம்மாண்டங்கள் மூழ்கியிருக்கும் போது ஜீவாத்மாக்கள் தத்தம் சூஷ்ம சரீரங்களுடன், அதாவது சப்டில் பாடியுடன் கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் ஆன்மீக உடலில் தங்கி ஓய்வெடுக்கின்றன. அவை பிரம்மாவின் அடுத்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கும். பிரம்மா தன் தூக்கத்தில் இருந்து விழித்து மறுபடியும் படைத்தல் தொழிலை ஆரம்பிக்கும் போது இந்த ஜீவாத்மாக்கள் அனைத்தும் திரும்பவும் பிறவி செய்யப்படுகின்றன. அவற்றில் சில ஜீவாத்மாக்கள் முக்தியடையும், மற்றவை திரும்ப திரும்ப பிறந்தும் இறந்தும் அடுத்த பிரளயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும். ஆனால் பிரம்மதேவர் அவரது 100 வருட காலம் முடியும் போது, அதாவது அவர் இறக்கும் போது, சிவபெருமான் தனது அழிக்கும் தொழிலை இன்னமும் பெரிய அளவில் புரிகிறார். அப்போது ஜீவாத்மாக்கள் காரணோதக சாயி விஷ்ணு, அதாவது மகாவிஷ்ணுவின் உடலில் நுழைகின்றன. பிரம்மாவின் இரவில் ஜீவாத்மாக்கள் கர்ப்போதக சாயி விஷ்ணுவிடம் நுழைந்தன. ஆனால் பிரம்மதேவரே இறக்கும் போது அவை மகாவிஷ்ணுவிடம் நுழைகின்றன. அது மட்டுமல்லாமல் கர்ப்போதக சாயி விஷ்ணுவும் மகாவிஷ்ணுவிடம் கலந்து விடுகிறார். மேலும் இதேபோல் ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் அதன் பிரம்மதேவர் இறக்கும் போது அந்தந்த பிரம்மாண்டத்தில் உள்ள கர்ப்போதக சாயி விஷ்ணுக்களும் மகாவிஷ்ணுவிடம் கலக்கிறார்கள். இவ்வாறு கோடிக்கணக்கான அளவிட முடியாத கர்ப்போதக சாயி விஷ்ணுக்கள் காரணோதக சாயி விஷ்ணு அதாவது மகாவிஷ்ணுவினுள் நுழைகின்றனர். மகாவிஷ்ணு திரும்பவும் சிருஷ்டியை ஆரம்பிக்கும் சமயம் எண்ணிலடங்காத அளவில் கர்ப்போதக சாயி விஷ்ணுக்களை அவர் மீண்டும் உண்டு பண்ணுகிறார். இதேபோல் முழு பிரளயத்தின் போது எல்லா கர்ப்போதக சாயி விஷ்ணுக்களும் அவரது உடலில் திரும்ப வந்து ஐக்கியமாகி விடுகிறார்கள். ஒவ்வொரு கர்ப்போதக சாயி விஷ்ணுவிடம் இருந்தும் ஒரு பிரம்மா தோன்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரம்மாவை போன்று சிவபெருமான் ஜீவாத்மா அல்ல. அதே சமயம் ஒரு வகையில் அவர் விஷ்ணு பகவானும் அல்ல. அவர் எல்லா ஜீவாத்மாக்களை விடவும் மிக மிக சக்தி வாய்ந்தவர் மட்டுமல்லாமல் பிரம்மாவையும் விட மிக மேலானவர். ஆனால் அவர் விஷ்ணுவுக்கு சரிநிகரானவரும் அல்ல. அவரது மிக உயர்ந்த ஸ்தானத்தினால் அவர் முக்காலங்களையும் அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அனைத்தையும் அறிந்தவர். அவரது ஒரு கண் சூரியனை போலவும் இன்னொரு கண் சந்திரனை போலவும் ஆகும். மேலும் அவரது நெற்றி புருவத்தில் இன்னொரு கண் உள்ளது. மூன்றாவது கண்ணான இந்த நெற்றி கண்ணில் இருந்தே அவர் பிரளயகால தீயை உண்டு பண்ணுகிறார். சிவபெருமானை அவரது அழிக்கும் தொழில் வாரியாக பார்த்தால் அவரால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நேரடியாக சேவை செய்வதாக தெரியாது. ஏனென்றால் அவர் தன் தொழிலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்களோ லட்சக்கணக்கான பிறவிகளுக்கு பின் முக்தி பெற்று பிரம்மா சிவன் இவர்களுடைய பதவிகளையும் கூட உதறி எறிந்துவிட்டு எப்போதும் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரையும் புகழ்களையும் பாடிக்கொண்டு பூ உலகத்தில் பிரகலாத மகாராஜா போன்ற சுத்த பக்தர்களாக பிறக்கின்றனர். இதையே சிவபெருமான் நாரதரிடம் கூறிக்கொண்டிருந்தார். பிரகலாத மகாராஜாவுக்கு இந்த பூ உலகத்தை பற்றிய தொடர்பு எதுவுமே கிடையாது. அவருக்கு படைப்பு தொழிலோ அழிக்கும் தொழிலோ எதுவுமே கிடையாது. அவற்றை எல்லாம் துச்சமாக மதித்து உதறி எறிந்து விட்டார். அவர் முன்பு அரசனாக ஆண்ட போதும் அவர் பெயர் அளவில் மட்டும்தான் அரசனாக இருந்தாரே தவிர உண்மையில் அவரது மந்திரிகளிடம் பொறுப்பெல்லாவற்றையும் விட்டிருந்தார். அவரது எல்லா இந்திரியங்களும் முழுமையாக பரம இறைவனை நினைப்பதிலும் சேவை செய்வதில் மட்டுமே ஈடுபட்டிருந்தன. இறைவனை பற்றி அறிவதிலும் அவரது நாமங்களை கேட்பதிலும் அவரது புகழ்களை துதித்து பாடுவதிலும் தியானம் செய்வதிலும் அவரது கட்டளையை மேற்கொள்ளுவதிலும் இப்படியே முழு நாட்களையும் கழித்தார். சொல்ல போனால் பிரகலாதனை போன்ற சுத்த பக்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சங்களான ஸ்ரீ நரசிம்ம பகவானையோ ஸ்ரீ ராம பகவானையோ வழிபடக்கூட தேவையில்லை. அவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் தானே நேரடியாக வந்து தரிசனம் அளிப்பார். சிவபெருமான் தான் எப்போதும் பிரம்மாண்டங்களை ஆண்டு அழிக்கும் தொழிலை புரிந்து வருவதால் பிரகலாதரை போல் எப்போதும் இடைவிடாமல் அவரால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நேரடி சேவையோ தரிசனமோ செய்ய முடிவதில்லை. பிரம்மாவும் சிவபெருமானும் உண்மையில் பிரகலாத மகாராஜாவை விட பக்தியில் உயர்ந்திருந்தும் அவர்களது பதவியினால் நேரடியாக ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பாத சேவைகளை செய்ய இயலாதவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பொறுப்பான பதவிகளினால் அவர்கள் சத்துவ ரஜஸ் தாமச என்ற முக்குணங்களை தொட்டு கொண்டிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. பிரம்மதேவரின் படைப்பு தொழில் முழுக்கவும் ரஜோ குணத்தால் ஆனது. சிவபெருமானின் அளிக்கும் தொழிலோ தாமச குணத்தை சார்ந்தது. இந்த காரணங்களால் தான் அவர்கள் குண அவதாரங்கள் என்று பிரிக்கப்பட்டு பூத உலக சம்பந்தமான முக்குணங்களுடன் காணப்படுகின்றனர். ஆனால் பிரகலாத மகாராஜாவோ எல்லா குணங்களையும் தாண்டியவர், அதாவது நிர்குணா. அவருக்கும் சத்வ ரஜ தாமச குணங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்த முக்குணங்களால் தான் எல்லா பூ உலக பிரம்மாண்டங்களும் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளன. உண்மையிலேயே சிவபெருமான் முக்குணங்களையும் கடந்தவர். ஆனால் அளிக்கும் தொழிலை செவ்வனே செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் தாமச குணத்தை கொண்டுள்ளார். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். நேரடி தொண்டர். இனி சிவபெருமான் பிரகலாத மகாராஜாவை புகழ்ந்த அதே காரணத்தை நாம் சிவபெருமானை அவரது பதவியை நீக்கி அவரது தனிப்பட்ட உயரிய ஸ்தானம் வழியாக பார்ப்போம். சில சமயம் முதிர்ந்த பக்தர் ஆரம்ப பக்தனிடம் அவனது பக்தி வளர வேண்டும் என்பதற்காக, ஓ நீ எவ்வளவு சிரமப்பட்டு பணம் சம்பாதித்து எங்களை போன்றவர்களை எல்லாம் நன்றாக கவனிக்கிறாய், என்னிடம் எதுவுமே கிடையாது, நான் இங்கு வெறுமனே வந்து உன் செலவில் தங்கி உண்டும் இருக்கிறேன், உன் உதவியும் திறமையும் இல்லாமல் இந்த விழாவை நடத்தி இருக்கவே முடியாது, நீ என்னை விட மிக மிக உயர்ந்தவன் என்று புகழ்வது வழக்கம். இது தன் அடக்க மனப்பான்மையுடன் அன்புக்காகவும் ஆதரவுக்காகவும் கூறப்படுவது. ஆனால் அதே சமயம் அவர் தான் இறைவனின் நேரடி பராமரிப்பில் இருப்பதாகவே தன் உள்மனதில் நினைத்துக் கொள்வார். அந்த முதிர்ந்த பக்தருக்கு தன் இளம் பக்தன் முன்னேற வேண்டும் என்பதில்தான் முழு எண்ணம். ஆனால் இங்கே சிவபெருமான் பிரகலாத மகாராஜாவின் நன்மைக்காக இதை கூறவில்லை. மாறாக பக்தர்களை ஊக்குவித்து பக்தியில் அவர்களை மென்மேலும் உயர வைக்க வேண்டும் என்பதே அவர் எண்ணம். அவரது ஆழ்ந்த உள் எண்ணம் என்ன? நாரத முனிவர் மற்றும் சனாதன கோஸ்வாமி போன்றவர்களின் பரம லட்சியங்களுக்கு உதவி செய்து பக்தியின் வெவ்வேறு படிநிலைகளை உலகுக்கு உணர்த்துவதேயாகும். இவ்வாறு பக்தியின் கீழ்நிலையிலிருந்து படிப்படியாக மேலே சென்று இறுதியில் பக்தியின் உச்ச நிலையில் நிற்கும் கோபியர்களின் புகழை உலகெங்கும் அறிவிப்பதே அவரது நோக்கம். இந்த உண்மையை நன்றாக ஆழ்ந்து அறிந்து கொள்வது மிக முக்கியம். இதை அறிந்தால் மட்டுமே பக்தியில் முன்னேற முடியும். ஆயிரக்கணக்கான வித்தியாசமான பொருட்கள் நிறைந்த ஒரு கடை சந்தையில் நீ நிற்கிறாய் என்று வைத்துக் கொள்வோம். சில கடைகளில் இரும்பினால் செய்த பொருட்கள் உள்ளன, சிலவற்றில் பொன்னால் செய்த பொருட்கள் உள்ளன, இன்னொன்றில் மாணிக்க கற்கள் வைக்கப்பட்டுள்ளன, மேலும் இன்னொன்றில் சிந்தாமணி அதாவது கேட்டதை வழங்கும் கல்பமணிகள் வைக்கப்பட்டுள்ளன. ஒரு நிபுணன் உன்னிடம் ஒவ்வொரு கடைகளிலும் உள்ள பொருட்களை விவரித்துக் கொண்டே வருகிறான் என்று வைத்துக்கொள். ஒரு கிலோ தங்கத்துடன் 1000 கிலோ இரும்பை கூட ஒப்பிட முடியாது. அதேபோல் பெருமளவு தங்கம் இருந்தாலும் அதை ஒரு கௌஸ்துபமணி அல்லது அதை போன்ற ஒரு மாணிக்க கல்லுடன் ஒப்பிட முடியாது. அதேபோல் கோடிக்கணக்கான மாணிக்க கற்கள் ஒரே ஒரு சிந்தாமணி கல்லுக்கு நிகராகாது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தை எத்தனை எத்தனை கோடி சிந்தாமணி கற்களுடன் ஒப்பிட்டாலும் அது நிகராகாது. இனி ஒரு பக்தனை எடுத்துக்கொள்வோம். அவன் கிருஷ்ண பகவானின் நாமத்தை கிருஷ்ணா என்று உச்சரித்துக் கொண்டிருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஆனால் இன்னொரு பக்தனோ ராதா ரமணா என்று உச்சரித்துக் கொண்டிருக்கிறான் என்று கொள்வோம். ராதா ரமணா என்றால் ஸ்ரீமதி ராதாராணியுடன் லீலைகள் புரியும் கிருஷ்ணர் என்று அர்த்தம். இப்படி உச்சரிப்பவனின் பக்தி ரசம் மிக மிக உயர்ந்தது. வெறும் கிருஷ்ண நாமத்தை உச்சரிக்கும் பக்தனை விட எத்தனையோ மடங்கு அதிகமான பரம இன்பத்தை இரண்டாவது பக்தன் பெறுகிறான். நாம் முன்பு கண்ட கடை சந்தை உதாரணத்தில் அந்த நிபுணன் உன்னிடம் இந்த கடை நல்லது, அந்த கடை இதைவிடவும் சிறந்தது, ஆனால் அதோ அங்கே உள்ளதே அது மிக மிக சிறந்தது என்று கூறுவான். இதே போல்தான் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி விதவிதமான பக்தர்களை அவர்களுடைய பக்தியின் நிலையை பொறுத்து தரம் தரமாக பிரித்து ஸ்ரீ பிருகத் பாகவதாமிர்தாவில் எழுதினார். நாரத முனிவர் இவ்வாறு சிவபெருமானின் உறைவிடத்துக்கு வருகை தந்து அவரை புகழ்ந்து பாடிய சரித்திரத்தையும் ஸ்ரீ பிருகத் பாகவதாமிர்தாவில் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி எழுதியுள்ளார். ஸ்ரீல சனாதன கோஸ்வாமியை போல் நாரத முனிவரும் மகா திறமை படைத்தவர். அவர் இந்த உலகத்தில் சுத்த பக்தி தோன்ற மிகவும் அக்கறையுள்ளவர். எனவேதான் அவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிக உத்தம பக்தனை தேடுவது போல் ஒரு கபட நாடகத்தை நடத்தினார். நாரத முனிவரின் முதல் தேடல்தான் பிரயாகாவில் வசித்த ஒரு பிராமணன். அதன்பின் அவர் தென்னிந்தியாவில் உள்ள அரசர் ஒருவரை சந்தித்தார். அடுத்து அவர் இந்திரலோகம் சென்று இந்திரனை சந்தித்தார். இந்திரனோ அவரை பிரம்மதேவரிடம் அனுப்பி வைத்தான். பிரம்மதேவரோ நாரத முனிவரை சிவபெருமானிடம் அனுப்பி வைத்தார். ஆனால் இப்போது சிவபெருமானோ அவரை பிரகலாத மகாராஜாவிடம் அனுப்பி வைக்கிறார். இப்படி ஒன்றன்பின் ஒன்றாக பக்தியின் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு சென்று கடைசியாக ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உச்ச நிலையான பிரேம பக்தி கொண்ட கோபியர்களிடம் கொண்டு முடிக்கிறார். பரமசிவன் தன் கோபீஸ்வரரின் ரூபத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் நெருங்கிய பக்தராகவும் கோபியர்களின் குழுவினராகவும் விளங்குகிறார்.
ஓம் நமஸ்ஸிவாய.